அப்ப இதே அடிப்படையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை விரும்பினார்கள் என்றால் வறுமைக்காக விரும்பினார்கள். ஒன்று, அந்த பெண் தாயாக இருந்தால் அந்த தாய்க்கு பணிவிடை செய்வதை கொண்டு சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். அந்த பெண் தாயாக இருக்கும் பொழுது அவளுக்கு பணிவிடை செய்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்து கொள்ளலாம். அந்த பெண் மனைவியாக இருக்கும் பொழுது அந்த மனைவியிடத்திலே ஒழுக்கமாக நல்ல முறையில் அன்பாக பணிவாக அந்த மனைவியிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர்கள் தங்களது மனைவிக்கு சிறந்தவர்கள் என்று. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்விடத்திலே சிறப்பை அடையலாம். அதே பெண்கள் குழந்தைகளாக பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, யாருக்கு அல்லாஹ்வுத்தாலா மூன்று பெண் குழந்தைகளை கொடுத்து அவர்களுக்கு தர்பியா செய்து அவர்களை நல்ல முறையிலே ஒழுக்கம் கற்பித்து அவர்களை பெரிதாக்கி ஆளாக்கி உருவாக்கினார்களோ அவர்கள் அந்த பெண் அந்த பெண் பிள்ளைகள் வறுமையிலே அவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப எந்த அடிப்படையில பார்த்தாலும் வெறும் அந்த துன்யாவுடைய நோக்கம் அங்கே இல்லை. என்ன நோக்கம் இருக்கிறது? ஆகிரத்துடைய நோக்கம் இருக்கிறது. தாயாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இன்னும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய அதாவது பெண்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த கடமையின் வட்டாரங்களை விசாலப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், ஒரு சஹாபி வரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே நான் ஜிஹாத் செய்யணும் அப்படியா, உங்களுக்கு அத்தா அம்மா இருக்காங்களா? அத்தா அம்மா கிடையாது, அம்மாவுடைய சகோதரி இருக்கா பார்த்துக்கிறான், அம்மாவுடைய சகோதரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள், அவருக்கு சென்று பணிவிடை செய். அப்ப இந்த அளவு அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு பெண்களை கொண்டு சொர்க்கத்தை தேடிக் கொள்வதற்குண்டான வழிகளை விசாலமாக்கி இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல பெண்களுக்கு உண்டான ஒரு தனித்துவம், பெண்களுக்கு உண்டான ஒரு தனி சிறப்பு, பெண்களுக்கு உண்டான ஒரு தனி முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே எந்த ஒரு சகோதரி நினைச்சிட வேணாம், நமக்கெல்லாம் இந்த மார்க்கத்துல என்ன ஒரு தகுதி இருக்குது, அல்லது எனக்கு என்ன ஒரு அதாவது உரிமை இருக்கு என்று இவ்வளவு பெரிய உரிமையை கண்ணியத்தை நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இப்ப குறிப்பா நம்முடைய இந்த கல்வி வகுப்புல நான்கு விதமான சட்டங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். ஒன்று, பெண்களுக்கான திருமண சட்டங்கள், அதுதான் நம்முடைய முதல் அமர்வு, அதுதான் நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு இன்ஷா. இரண்டாவது, விவாகரத்து தொடர்பான தலாக் சம்பந்தப்பட்ட. மூன்றாவது, தலாக்கின் மூலமாகவோ அல்லது கணவன் இறந்து விடுவதன் மூலமாகவோ ஒரு பெண்ணுக்கு இதா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த இதாவை எப்படி பேணுவது, அது குறித்த சட்டங்கள். நான்காவது, சொத்துரிமையிலே அந்த ஆண்களுடைய சொத்தில் அல்லது தன்னுடைய உறவினர்களுடைய சொத்திலே தனக்கு இருக்கக்கூடிய அந்த பங்குகளை பற்றிய சட்ட விளக்கங்கள். அப்ப முதலாவதாக நிகாஹ் பற்றிய சட்டங்களை பார்க்கும் பொழுது முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் என்னவென்றால், இந்த திருமணம் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் அந்நிசாவு ஷகாயிக்குர்ரிஜால், ஆண்கள் பெண்களின் உடன் பிறந்தவர்கள் தான். அப்ப அந்த அடிப்படையில் ஆண்களுக்கு என்ன ஒரு சட்டம், இந்த நிகாஹை குறித்து அல்லாஹ்வுடைய வேதத்திலும் நபியின் சுன்னாவிலும் இருக்கிறதோ அதே சட்டம் தான் பெண்களுக்கும். அப்ப அந்த சட்டங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக எப்படி ஆண்களுக்கு துறவரம் கூடாதோ அதுபோன்று பெண்களுக்கும் துறவரம் கூடாது. நான் இபாதத்திலேயே ரொம்ப இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு மார்க்கத்தில் அப்படியே போயிடணும்னு ஆசைப்படுறேன், அதனால எனக்கு கல்யாணமே வேணாம் என்று எந்த ஒரு பெண்ணும் சொல்லக்கூடாது, எப்படி ஆண் சொல்லக்கூடாதோ சரியா. அதுபோன்று எப்படி வயது வந்த ஒரு ஆண் அவருடைய உடல் ஆற்றல் இருக்கும் பொழுது, அவரிடத்தில் பொருளாதார வசதியும் இருக்கும் பொழுது, அவர் திருமணத்தை உடனடியாக நாட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய மற்றும் தூதருடைய வழிகாட்டுதலாக இருக்கிறதோ அது போன்றுதான் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கும். அந்த பெண் திருமண வயதை அடையும் போது திருமண வாழ்க்கையை அந்த பெண் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கையை விரும்பி அந்த பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு அற்ப காரணங்களை கூறி திருமண வாழ்க்கைக்குள் நுழைவதை மறுப்பதோ அல்லது தள்ளி போடுவதோ ஆண்களுக்கு எப்படி கூடாதோ அதுபோன்றுதான் கண்டிப்பாக பெண்களுக்கும் கூடாத ஒன்று. இன்று மேலை நாட்டு நாகரிகங்கள், மேற்கத்திய கலாச்சாரங்கள் பலர் அவர்களுடைய கல்வி தாக்கங்களால் தனது மார்க்கத்தின் தனித்துவத்தை இழந்த நமது சகோதரிகளுடைய நிலைப்பாடு என்னவென்றால், உலக பொருளாதார அந்த படிப்பின் பட்டங்களை பெறுவதற்காக அவர்கள் தங்களுடைய திருமணங்களை தள்ளி போடுகிறார்கள், அல்லது படித்துவிட்டு படித்த செலவுக்காவது சம்பாதிக்க வேண்டுமே, படித்த செலவுக்காவது சம்பாதிக்க வேண்டுமே என்பதற்காக திருமணத்தை தள்ளி போடுகிறார்கள், அல்லது திருமண வாழ்க்கையில் நுழைய மறுக்கிறார்கள். இன்னும் சில இடங்களிலே கணவன் வேலைக்கு செல்ல அனுமதி தரவில்லை என்றால் என்ன செய்வது என்ற அடிப்படையிலும் திருமணத்தை மறுக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். ஆக இப்படி எந்த ஒரு காரணத்தினாலும் பெண்கள் தங்களது திருமண வாழ்க்கையை தள்ளி போடக்கூடாது. கண்டிப்பாக திருமண வாழ்க்கை என்பது அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அல்லாஹ்வுடைய சட்டம். புரியுதுங்களா? பாருங்க, அல்லாஹ்வுடைய முதல் கட்டளையை பாருங்கள், இந்த கட்டளையை நேரடியாக பார்த்தால் எப்படி இருக்கும், பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்ப இந்த ஆயத்தை எப்படி ஆண்களுக்கு கட்டளை இருக்கிறதோ அது போன்றுதான், நான் உங்களுக்கு முன்பு கூறியதை போன்று ஒவ்வொரு வசனமாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு ஹதீஸ் அதற்கு நேரடி பொருள் ஒன்று இருக்கும், இரண்டாவது அதனுடைய அடுத்த முப்பொருள் ஒன்று இருக்கும். அப்ப ஆண்களுக்கு கட்டளை இடுகிறது, நீங்கள் விரும்பிய பெண்களை மணம் முடியுங்கள் என்று. அப்ப அதே போலதான் பெண்களுக்கும் உங்களுக்கு பின்னாடி நம்ம வரும், எந்த அடிப்படையில் நீங்கள் கணவன்மார்களை உங்களுடைய மணமகன்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று, அப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் மணமகனை தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற கட்டளை பெண்களுக்கும் சமமாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒன்றுதான். இது ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒன்றல்ல. அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விளக்குகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் வாலிபர்களாக அவர்களது சமூகத்தில் இருந்தோம், எங்களுக்கு எந்த விதமான செல்வமோ வீடோ வாய்ப்பு வசதி எதுவுமே இல்லை. அப்ப நபி அவர்கள் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, வாலிபர்களே, உங்களில் யாருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ, உடல் திலகாத்திரம் இருக்கிறதோ, வலிமை இருக்கிறதோ, அவர் திருமணம் முடித்துக் கொள்ள, உடனே அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை தள்ளி போடுவதற்கு ஒரு ஆகுமான காரணம் இருக்கிறது என்று அவர்கள் கருதி இருந்தார்கள் என்றால், உடல் பலவீனத்தை தவிர, நோயை தவிர, அந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து தடுக்கக்கூடிய நோயை தவிர, அதுவும் எந்த நோய், அதுக்கு தலைவலிக்கிறது காத்திருக்கிறது கிடையாது, குடும்ப வாழ்க்கையிலிருந்து தடுக்கக்கூடிய நோயை தவிர வேறு ஒரு எந்த காரணத்தையும் செய்யக்கூடாது, திருமணத்தை தள்ளி போடுவதற்கு செய்யக்கூடாது. பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமைகள் பொறுப்புகள், இதுல பெரிய கடமை, பெரிய பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஜிஹாத் நீங்க சொல்லலாம், சொல்லலாமா இல்லையா? அதாவது ஜிஹாத் ஒன்று மார்க்க கடமையும் இருக்கு, இன்னொன்று மார்க்க பாதுகாப்பு, சமுதாய பாதுகாப்பு, மார்க்க பாதுகாப்பு, எல்லாமே ஜிஹாத் கூட. அப்ப ஜிஹாத விட ஒரு பெரிய சமுதாய பொறுப்பு ஏதாவது இருக்கா? சமுதாயத்தில் ஒரு மனிதன் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய ஒன்று இருக்கா? அப்படி இருந்தும் கூட நாளைக்கு ஜிஹாத் என்றால் இன்று சஹாபாக்கள் திருமணம் செய்திருக்கிறார், ஜிஹாத் முடிச்சிட்டு திருமணம் செய்வோம் சொல்லி திருமணத்தை தள்ளி போடவில்லை. கண்டிப்பா தெரியும், ஜிஹாதுக்குள்ள போனா திரும்பி வருவோமா வரமாட்டாமா வரமாட்டாமான்னு சொல்லி ஹந்தலாவுடைய சம்பவத்தை படித்து பாருங்க. அல்லாவுடைய தூதர் சதாரிசனமுடைய நிகழ்வை எடுத்து பாருங்க. ஜிஹாதிலே சென்ற போது சென்று விட்டு திரும்பும் போது நபி அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். அப்ப நேரம் கொடுக்கிறதோ அல்லது கடமையின் அளவு என்று பார்க்கும் பொழுது ஜிஹாதை விட மிஞ்சிய ஒரு சமுதாய பொறுப்பு சமுதாய கடமை ஒரு பெரிய ஒரு அதாவது அடிப்படை இல்ல. ஆனா அதை கூட காரணமாக சொல்லி திருமணத்தை நபியோ நபியின் தோழர்களோ தள்ளி போட்டதில்லை என்றால் இன்று நம்மளது சமுதாயத்தினுடைய ஆண்கள் பெண்கள் இந்த திருமண விஷயத்தில் எந்த அளவு அலட்சியம் காட்டுகிறார்கள் அதனுடைய ஒரு பெரிய மோசமான பின்விளைவைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அந்த உடல் சக்தி இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பா உடனே திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் சொன்னார்கள். பார்வையை அது தாழ்த்து வைத்து விடுகிறது, கற்பை அது பாதுகாத்துக் கொள்கிறது. அப்படி உடல் வலிமை இருந்தும் பொருளாதாரத்தினாலோ அல்லது பெண் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலோ அல்லது வேறு ஏதாவது நிர்பந்தத்தினாலோ உங்களால் திருமணம் முடிக்க இயலவில்லை என்றால் உடனே அவர் நோன்பு வைக்க ஆரம்பித்து விடட்டும். ஏனென்றால் அந்த நோன்பு அவரின் ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சமுதாய வாலிபர்களை குறித்து அதாவது குறிப்பாக ஆண் வாலிபர்களை குறித்து சொன்ன அந்த ஹதீஸிலே யாருக்கும் கட்டளை இருக்கிறது, பெண்களில் யார் திருமண வயதை அடைந்து விட்டார்களோ. சரி, இப்ப வயது சமுதாயத்திலே வாலிப வயதுடைய ஒரு ஆண் அவர் உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறது. யார செஞ்சாகணும்? ஒரு பெண்ணதான செஞ்சாகணும். அவர் பெண்கள் அதற்கு தயாராக இல்லை என்றால் அவர் அந்த கட்டளை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. அப்ப ஒரு பக்கம் ஆண்களுடைய இந்த கட்டளைக்கு துணையாக பெண்கள் இருப்பதோடு இன்னொரு பக்கம் பெண்களுக்கும் அதே கட்டளை. ஏன் திருமணத்தை தள்ளி போடுவதால் ஆண்களுக்கு என்ன பிரச்சனையும் ஆண்களுடைய பார்வைக்கும் ஆண்களுடைய ஒழுக்கத்துக்கும் என்ன ஒரு அச்சம் இருக்கிறதோ அதே அச்சம் ஏன் ஆண்களுக்கு என்ன உணர்வுகள் இருக்கிறதோ அதே உணர்வுகளோடு தான் அல்லாஹ் பெண்களையும் படைத்திருக்கிறார். அப்ப ஒரு வாலிப பெண் தான் அந்த வாலிப வயதை அடையும் பொழுது திருமணத்திற்குண்டான தகுதியை எட்டும் பொழுது அவள் திருமணம் முடித்துக் கொள்வது கண்டிப்பாக அவளுடைய பார்வைக்கும் பாதுகாப்பு அவளுடைய கற்புக்கும் பாதுகாப்பு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை குறித்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ அந்த சமுதாய சடங்கா செய்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே சொல்லவில்லை. எந்த அடிப்படையில் சொல்கிறார்கள்? அது உங்களுடைய மார்க்க பற்றுக்கு அடையாளம், அது உங்களுடைய பார்வையை தாழ்த்துவதற்கு அது உங்களுக்கு காரணம், உங்களுடைய கற்பை தக்வாவை உங்களுடைய இஃபத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு அது அடிப்படை காரணம். அது அப்ப இந்த அந்த காரணங்கள் பெண்ணிடத்திலும் தேடப்படுகின்றன. அதே காரணங்கள் பெண்ணிடத்திலும் இருந்தாக வேண்டும். அப்படி என்றால் பெண்களும் கண்டிப்பாக தங்களுடைய அந்த உடல் தகுதி அவர்கள் பெறும்பொழுது திருமண வாழ்க்கையை விரும்பி தேர்ந்தெடுப்பது அவர்கள் மீது கட்டாயம். அப்ப இன்று பெரும்பாலும் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் சமுதாயத்தில் பெண்களை பொறுத்தவரை இல்ல மாஷா சில இடங்களில் தவிர சில சூழ்நிலைகளை தவிர திருமணத்தினுடைய வாழ்க்கைக்குள் பெண்கள் செல்வது பலவிதமான ஒரு சுமைகளோடு அல்லது வெறுப்போடு அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் செல்கிறார்கள். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை நம்ம தனியாக அறிஞ்சு களைய வேண்டிய கட்டாயம். ஆனா ஒரு முஸ்லிமான பெண்ணை பொறுத்தவரை தன்னுடைய மார்க்க பற்றுடைய அடிப்படையில் ஒன்றாக எப்படி ஹிஜாப் அணிகிறது, நோன்பு வைக்கிறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, உம்ரா செய்யறது, தராவீஹ் தொழுகிறது, இதெல்லாம் ஒரு பெண் தன்னுடைய மார்க்கத்தினுடைய தக்வா தன்னுடைய மார்க்கத்தினுடைய பேணுதல் என்று கருதுகிறாரோ அதே போன்றுதான் திருமண வாழ்க்கையை விரும்பி தேர்ந்தெடுப்பதும் இது என்னுடைய தக்வாவுடைய அடையாளம், என்னுடைய மார்க்கப்பட்டுடைய ஈமானுடைய அடையாளம் என்று அந்த பெண் உணர வேண்டும். இப்ப ஒரு சில விஷயங்களை நம்ம உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். ஒரு 10 நன்மைகளை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த திருமண வாழ்க்கையினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதில் ஆனா குறிப்பா நம்ம சொல்லி இருக்கிறது இந்த இடத்துல பல விஷயங்கள் பெண்களுக்காக உள்ள நன்மைகள். இப்ப முதலாவது நன்மை இரண்டாவது நன்மை எல்லாருக்கும் பொதுவானது, இஹ்சானுன் நஃப்ஸ். கற்புக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு, நம்முடைய ஈமானுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு. இரண்டாவது ரப்புல் பசாரி, பார்வையை பாதுகாத்துக் கொள்வது, பார்வையை தாழ்த்திக் கொள்வது, இது ரெண்டு பேருக்கும் பொதுவானது. மூன்றாவது பாருங்கள், பெண்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய சிறப்புகள்ல வேற எந்த சிறப்புமே இல்லைனாலும் இந்த சிறப்பு ஒன்றே போதுமானது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸ பாருங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க, இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ் என்று சொல்கிறார்கள், இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, பெண் ஐந்து நேர தொழுகைகளை தொழுது கொண்டால், வசாபத் ஷஹரஹா, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்துக் கொண்டால், வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை அவர் பத்திரித்தனமாக பாதுகாத்துக் கொண்டால், வஅதாஅத் பஅலஹா, தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், தஃலத் மின் ஐயி அப்வாபில் ஜன்னத்தி ஷஅத், சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாக அவர் விரும்புகிறாரோ அந்த வாசல் வழியாக நுழைந்து கொள்வார். இந்த சிறப்பு கிடைக்கிறதா இருந்தா அபூபக்கர் மாதிரி அமல் செஞ்சாதான் கிடைக்கும். ஆண்களுக்கு ஆண்களுக்கு எப்படி கிடைக்கும் இந்த சிறப்பு கிடைக்கிறதா இருந்தா? எந்த மாதிரி அமல் செய்யணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு செஞ்ச மாதிரி, அவங்க செஞ்ச அளவுக்கு இல்ல, அந்த மாதிரி ஒரு பெண் திருமண வாழ்க்கையை விரும்பவில்லை என்றால் அப்ப அவளுக்கு அல்லாவிடத்தில் உள்ள சொர்க்கத்தில் ஆசை இல்லை. அப்ப சொர்க்கமும் அதுவும் சாதாரணமா கிடையாது. எப்படி? ஏதோ சொர்க்கத்துல கடைசியில செகண்ட் கிளாஸ்ல போற மாதிரி எட்டு சொர்க்கத்துல எந்த சொர்க்கத்துல வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க உள்ளார போலாம். அந்த அளவுக்கு ஒரு உயர்வு எங்க இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு? திருமண வாழ்க்கையில இருக்கிறது. மத்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சாகணும், தொழுக, நோன்பு, கற்போட இருக்கிறது. என்ன விஷயம்? தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. அப்ப கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக ஒரு பெண்ணுக்கு சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறந்து வைக்கப்படுகின்றன. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, தனிச்சிறப்பு பெண்களுக்கு அல்லாஹ்விடத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறது. அதே போல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சிறப்புல கைரு நிசா, நிறைய பேர் கைருநிசான் பேர் வச்சுப்பாங்க, ஆனா கைருநிசாவா இருக்க மாட்டாங்க, ஷருநிசாவா இருப்பாங்க, அது வேற விஷயம். பேரு தான் நம்ம ஊர்ல பரக்கத்தா இருக்கு, ரஹமத் நிசான் பேர் வச்சிருப்பாங்க, முசிபத் நிசாவா இருப்பாங்க, பரக்கத் நிசான் பேர் வச்சிருப்பாங்க, அவங்கள விட அதாபு நிசா வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேருலாம் இருக்கும். பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும், ஆனா செயல்களை பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா மோசமா இருக்கும். அந்த மாதிரி இருக்க கூடாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருநிசா அப்படிங்கிற பேருக்கு தகுதியானவங்க. நம்ம காலத்துல வைக்கிற மாதிரி பேர் தான் இருக்காது. பேர் வைப்பாங்க, இந்த மாதிரி பேரை பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹ் மிகப்பெரிய பேரா தான் இருக்கும். ஆனா அவனுக்கும் குணத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம இருக்கும். சஹாபாக்கள் காலத்துல யாரு இப்படி பேர் வச்சதா நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஜெயனப் இருக்கும், ஃபாத்திமா இருக்கும், ஹதீஜா இருக்கும், உம்மு குல்சூம் இருக்கும், ருக்கையா இருக்கும். இந்த மாதிரிதான் அழைக்கப்படுவதற்கு ஒரு அடையாள பேரா உதா குறிப்பை தவிர புகழ்ற மாதிரியான பேர் எது இருக்காது. என்ன சொல்ல முடியுங்க? சஹாபாக்கள் இருக்காது. நீ பாத்தீங்கன்னா இப்ப கூட பேர் வச்சிருக்காங்க ஹூரு ஜன்னான்னு சொல்லிட்டு. ஹூரு ஜன்னான் என்ன? சொர்க்கத்துடைய ஹூர் பெண்ணா. அகலாக்க பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு மோசமா இருக்கும். பேர் என்ன வச்சிருக்காங்க? ஹூரு ஜன்னா, ஜன்னத்துடைய ஹூர்னு சொல்லி. இப்ப இந்த மாதிரி இருக்கும். சஹாபாக்கள் யாராவது பேர் வச்சிருக்காங்களா? அதாவது புகழ்ற மாதிரி. ஏன் ஒரு நேரத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மனைவிமார்களே ஒருத்தனுடைய பேர் பர்ரான் இருந்துச்சு, ரொம்ப நல்லவங்க. உனக்கு உன்னையே நீ பொருந்துக்கிறியா? உனக்கு இந்த பேர் வேணாம், பேரையே மாத்திட்டாங்க.